தொண்டலாம் மலர் தூவியேத்த நஞ்சு உண்டலாருயிர் ஆயதன்மயர் கண்டனார் கருவூருள்ளானிலை அண்டனாரருள் இயுமன்பரே கந்தமார்பொழில் காழிஞான சம்பந்தன் சேர்கருவூருள்ளானிலை எந்தையை சொன்ன பத்தும் வல்லார் சிந்தையில் துயர் ஆய தீர்வரே இன் குரல் இசை கேழும் யாழ் முரல தன் கரம் அருவிய சதுரன் நகர் பொன்கரை போரு வழம் காவிரியின் தென்கரை மருவிய சிவபுரமே சிவன்னுரை தரு சிவபுர நகரை கவுனியர் குலபதி காழியர்கோண்டவமல்கு தமிழிவை சொல்லவல்லார் தவமல்கு தமிழிவை சொல்லவல்லார் நவமொடு சிவகதி நன்னுவரே நன்னுவரே
விளையாததோர் பரிசில் வரு பசுபாச வேதனையும் தலையாயின தவிரவருள் தலைவன் அது சார்பாம் களையார்தரு கதிராயிரம் உடையவனோடு முளை மாமதி தவழும் உயர் முதுகுன்றடைவோமே ஈராய் முதல் ஒன்றாயிரு வெண்ணான்குணம் மூன்றாய் மாறாமரை நான்காய்வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோடு எட்டு திசை தானாய் வேறாயுடன் ஆனானிடவோ வீழிம் மிழலையே
பூங்கமலத்து அயனொடு மாலறியாத நெறியானே கொங்கு அலர் சேர் குவிமுலையாள் கூறா வெண்ணீரு ஆடி ஓங்கையில் சூழ்த்திருவாரூருடையானே அடியேன் நின் பூங்கடல்கள் அவை அல்லாது எவையாவும் புகழேனே சடையானே தழலாடி தயங்கு மூ இலை சூலப்படையானே சூலப்படையானே பசுபதி பரஞ்சோதி மழவெள்ளை விடையானே விரிவொழில் சூழ் பெருந்துரையாய் அடியேன் நான் உடையானே உனை அல்லாது உறுதுணை மற்று அறியேனே உனை அல்லாது உறுதுணை மற்று அறியேனே உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்து உறையும் கூத்தாவுன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே சைவத்தின் மேற் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய் வைத்தர செய்த நால்வர் ஒற்றாள் எம் உயிர்த்துணையே ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டாரினைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியாட்கருள் புரிந்த அருணந்தினற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி சீராண்டதில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி குருவருளையும் திருவருளையும் போற்றி பணிந்து இன்றைய சைவ சித்தாந்த வகுப்பை தொடங்குவோம்.
சிவஞானிகளால் சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் 14 அருளப்பட்டிருக்கின்றன. சாஸ்திர நூல்களில் தலையானது சிவஞான போதம். சிவஞான போதத்தை தெளிவாக கற்று உணர்வதற்கு வழி நூல்களாகவும் சார்பு நூல்களாகவும் திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார், சிவஞான சித்தியார், இருபாயிருபகுது, உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், திருவுருட்பயன், வினாவென்பா, போற்றிப்பகருடை, குடிக்கவி, நெஞ்சுவிடுத்தூது, உண்மை நெறிவிளக்கம், சங்கற்ப நிராகரணம் ஆகிய 13 நூல்கள் அமைந்துள்ளன. கற்று உணர்வதற்கு அரிய இந்நூல்கள் அனைத்தின் சாரமாக சைவ சித்தாந்தம் ஒரு பார்வை என்ற தலைப்பில் முதலில் நேர்முக வகுப்புகள் நடைபெறும். இவ்வகுப்புகளில் சைவ சித்தாந்தம் விளக்கும் பதி, பசு, ஆணவம், கண்மம் ஆகியவற்றின் உண்மைகளும் இலக்கணங்கள் பற்றியும், திருவைந்தெழுத்து, இறப்பில் தவங்களான சரியை, கிரியை, யோகம், ஞானம், வழிபாட்டு நெறிகளாகிய குருலிங்க சங்கம வழிபாடுகள், சைவ சாதனங்களாகிய திருநீறு, திருவைந்தெழுத்து, ருத்ராட்சம், திருநெறிய தமிழ் ஆகிய திருமுறைகளின் சிறப்பு ஆகியவை குறித்த விரிவுரைகள் அமைய உள்ளன. இந்நேர்முக வகுப்புகள் சைவ சித்தாந்த சாத்திரங்களை கற்க பெருந்துணையாக அமையும். இவ்வகுப்புகளை தொடர்ந்து சித்தாந்த சாத்திரங்கள் அனைத்தும் மூலநூல், பொழிப்புரை, விரிவுரைகளாக தொடர்ந்து நடைபெறும். இந்நூல்கள் முழுவதையும் கற்றுணர்ந்துவிட்டால் நாம் சமய தொடர்பான எல்லா செய்திகளையும் தெரிந்து கொண்டார்களாகும். இவற்றின் வழி நின்றால் வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் பெற்று ஆனந்தமாக வாழ முடியும்.
ஒவ்வொரு சமயத்துக்கும் சாத்திரங்கள் இருக்கின்றன. சமயம் என்று எடுத்துக்கொண்டால் அதுக்கு வந்து ரிச்சுவல்ஸ் என்று சொல்லக்கூடிய சடங்குகள், பூஜை, புனஸ்காரங்கள், சடங்குகள் இவைகள்லாம் இருக்கின்றன. அதை விட இன்னும் கொஞ்சம் அடுத்தபடியாக புராணங்கள் இருக்கின்றன, சமய தத்துவங்களை விளக்குவனாக. அதற்கு பின்புலமாக சாஸ்திரங்கள் இருக்கின்றன. இந்த சாஸ்திரங்கள் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. சாஸ்திரத்தின் அடிப்படையில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. சுவாமி இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். சாஸ்திரங்களுடைய ஞானபாதம் சாஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஞானம்தான் ஒரு மனிதனை உயர்வடை வைத்ததற்கு முக்கியமான ஒரு வழி. ஞானத்வாரா மோட்சம் என்று சொல்வார்கள். ஞானத்தின் வழியாக தான் மோட்சம் அடையணும். நம்ம எவ்வளவு திருக்கோயில்களை நாம் சென்று வழிபடுதல், புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்று வழிபடுதல், அல்ல பெரியவரிடம் ஆசி பெறுதல், இவைகளெல்லாம் எதை நோக்கமாக கொண்டுன்னா ஞானத்தை அடைவதை நோக்கமாக கொண்டு. கோயிலுக்கு செல்றோம்னா கோயில் வழிபாட்டின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கணும், ஞானம் கிடைக்க வேண்டும், அறிவு கிடைக்க வேண்டும். ஞானம்ங்கிற சொல்லு கொஞ்சம் கடுமையாக இருந்தால் கூட அறிவு. ஆக நம்ம சடங்குகளின் மூலமாகவும் நமக்கு அறிவு வர வேண்டும், புராணங்களின் மூலமாகவும் நமக்கு அறிவு வர வேண்டும். அந்த அறிவை நேரடியாக தெரிவிப்பதுதான் சாத்திரங்கள். அப்ப சாத்திரங்கள் ஒரு மனிதன் நிற்பதற்கு எப்படி தரை ஆதாரமாக இருக்கிறதோ அதுபோல ஒரு சமயம் நிலைத்து நிற்பதற்கு சாத்திரங்கள் ஆதாரமாக இருக்கின்றன. சாஸ்திரம் ஆதாரம் இல்லைன்னா அந்த சமயம் பாடுபட்டு போகும். வேற யாராவது ஒரு கொள்கை சொல்லுவாங்க இது நல்லா இருக்குன்னு சொல்லி அவர்கள் அந்த கொள்கையை நுழைச்சு விட்டுருவாங்க. சாஸ்திரம் தான் அதை கட்டி காப்பாத்துது. இப்ப நம்ம சமயத்தை எது காப்பாத்துதுன்னா நம்முடைய அருளாளர்கள் காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. அதனால நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா உயிருக்கு நிகராக அவர்கள் இருந்து சமயத்தை கட்டி காப்பாற்றுகிறார்கள். அப்ப நமக்கு வந்து சாஸ்திரம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆகிறது. அப்படிப்பட்ட சாஸ்திரங்களை பற்றி நாம் இப்பொழுது விரிவாக பார்க்க இருக்கிறோம். சைவம்னா என்னன்னு தெரியுங்க. நம்ம சைவ சமயத்தை பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறோம். இப்ப சைவம் என்றால் என்ன? சைவம் என்றால் நாம் பெரும்பாலாக நினைத்துக் கொண்டிருப்பது மாமிச உணவை சாப்பிடாமல் இருத்தல் அப்படின்னு நினைக்கிறோம். பெரும்பாலானோருக்கு அதுபடிதான் கருத்து இருக்கிறது. ஆனால் சைவம் என்பது மிக மிக விரிந்த பொருளை கொண்டது. நாம இப்ப இங்க வந்திருக்கிறோம், உடனே சைவம் என்றால் என்னன்னு நம்ம அதனுடைய அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சைவம் சிவத்தோடு தொடர்பு கொண்டது, சிவத்தோடு தொடர்புடையது, சிவத்தோடு தொடர்புடையதுனால அது என்ன சொல்றோம் நம்ம, சைவம் என்று சொல்கிறோம். சேக்கிழார் பெருமான் இதற்கு ஒரு அற்புதமான விளக்கம் ஒன்று தருகிறார்கள். நிற்பனவும் சரிப்பனவும் சைவமேயாம், நிற்பனவும் சரிப்பனவும் சைவமேயாம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் நாம் ரெண்டு விதங்களாக பிரிக்கலாம். ஒன்று இயங்குகின்ற பொருள், இன்னொன்று இயங்காத பொருள், சடம் சேதனம், அறிவுடை பொருள் அறிவில்லாத பொருள், அப்படி பிரிக்கலாம். உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களையும் எடுத்துக்க, நம்ம இந்த ரெண்டு வகைகளை கொண்டு வந்துடலாம். ஒன்று அறிவில்லாமல் ஜடமாக இருக்கக்கூடியது. இப்போ ஒரு பொருள், இந்த பொருள் இருக்கு, இதுக்கு தானாக எதையும் செய்ய தெரியாது, செயல்படும் தன்மை இதுக்கு இல்லை, இதுக்கு விருப்பப்படும் தன்மை இதுக்கு இல்லை, சிந்திக்கின்ற தன்மை இதுக்கு இல்லை, இதை ஜடம் என்று சொல்கிறோம். அதுபோல இந்த பொருள், இப்போ இதெல்லாம் நம்ம அறிவுடைய பொருள் ஒன்று நகர்த்த வேண்டும். அப்படி அறிவில்லாத பொருள் உலகத்தில் இருக்கு, அறிவுடைய பொருள் நம்மை போல இருக்கிறோம். மனிதர்கள் படைப்பினுடைய உச்சகட்டமான ஒரு சிருஷ்டியில உச்சகட்டம் நம்ம தான். சாதாரண ஓரறி உயிர்கள் முதற்கொண்டு இருக்கின்றன இல்லையா. இப்ப சைவம் என்றால் என்ன என்று சேக்கிழார் பெருமான் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். நிற்பனவும் சரிப்பனவும் சைவமேயாம், இயங்குகின்ற பொருள்களும் இயங்காத பொருள்களும் அனைத்தும் சைவம். அப்போ சைவத்தை விட்டு விலகிய பொருள்னு உலகத்துல ஒண்ணு இருக்கான்னு பாருங்க. சைவம் என்ற சொல், சைவம் என்பது இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் தழுவிய ஒரு கோட்பாட்டை உள்ளடக்கியது. நிற்பனவும் சரிப்பனவும் சைவமேயாம், இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சைவம்னா என்ன, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது, பிரபஞ்சத்தினுடைய கோட்பாடு என்ன, பிரபஞ்சம் எந்த அடிப்படையில் இயங்குகிறது, வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் என்ன என்பதை ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடியது. இயங்குகின்ற பொருள்கள் இயங்காத பொருள்கள் அனைத்தையும் பற்றிய செய்திகளை உள்ளடக்கியது, முழுமையானது, பிரபஞ்சத்தை பற்றிய முழுமையான செய்திகளை உள்ளடக்கியது. இதற்கு அப்பால் ஏதாவது செய்திகள் இருக்கா, இந்த சைவத்துக்கு அப்பால் ஏதாவது செய்திகள் இருக்கின்றனவா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. சைவத்திற்கு உள்ளடங்கியவைகள் தான் சகலமும், நிற்பனவும் சரிப்பனவும் சைவமேயாம். இது சேக்கடார் பெருமானுடைய திருவாக்கு 926 பெரிய புராணம் சம்பந்தர் புராணத்துல 926 பாடல்ல சொல்லுகிறார்கள், நிற்பனவும் சரிப்பனவும். அதனாலதான் அவதார நோக்கத்தை சொல்ல வந்த சேக்கடார் பெருமான் என்ன சொல்றாரு, இது எல்லாமே சைவமாக இருப்பதனால் இந்த எல்லாவற்றிலும் சிவமாம் சிவமாம் தன்மை விளங்குவதற்காக திருஞான சம்பந்தர் திருவவதாரம் செய்தார். தவம்பெருக்கும் சண்பையிலே சாவில் சராசரங்களெல்லாம் சிவம்பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எந்த பொருளும் சைவத்திற்கு அந்நியமானவைகள் அல்ல, அவனுடைய வியாபகத்துக்குள் எல்லா பொருள்களும் அடங்குகின்றன. அதனால இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மிக உயரிய சிருஷ்டியான மனிதர்களுக்கு வாழ்வியல் நெறிமுறைகளை கற்றுத்தருகின்ற ஒரு கொள்கைகள் கோட்பாடுகள் அடங்கியதுதான் சைவம். அந்த சைவம் சிவத்தோடு தொடர்புடையது. அந்த சிவம்னா என்ன, சிவத்தை பற்றி சிவஞான சுவாமிகள் ஒரு பாடல்ல அற்புதமா சொல்லுகிறார்கள். சிவம் என்பது மங்களம் பொருந்தியது. சிவம் என்ற சொல்லுக்கே நன்மை, மங்களம், செம்மை, சிவம் செம்மை, செம்மைப்படுதல், செம்மை, இப்படியெல்லாம் அதற்கு பொருள் உண்டு. அந்த சிவபெருமான் இந்த உலகத்தினுடைய அழுக்குகள் எதுவும் பற்றாத நிலையில் உள்ளவன். ரெண்டு இலக்கணம் அவனுக்கு, சிவபெருமானுக்கு. அவர் சொல்றார் சிவஞான முனிவர் காஞ்சி புராணத்துல, குறைவிலா மங்கள குணத்தன். சிவபெருமான் குறைவில்லாத நிறைவுடையவன், குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே என்று மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார். அவன் குறைவில்லாத நிறைவுடையவன். எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் இப்ப இந்த தண்ணீர் பாட்டில் இப்ப நான் குடிச்சுட்டேன் குறைஞ்சு போச்சு, உலகத்தில் இருக்கிற பொருள்களை எதையாவது ஒண்ணு எடுத்து எடுக்க அந்த பொருள் என்ன செய்யும்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா. உலகத்தினுடைய இப்ப ஒரு பால் இருக்கு, சுவாமி அபிஷேகம் பண்ணி முடிச்சுனா பால் இருக்காது, இந்த தொம்புல பால் இருக்காது, குறையும், எல்லா பொருளும் குறையும். ஆனால் எவ்வளவு எடுத்தாலும் குறையாத பொருள் பரிபூரணன் என்று சொல்லக்கூடியவன் சிவபெருமான் ஒருத்தன் தான். குறைவிலா மங்கள குணத்தநாதலின். அதனால நம்மகிட்ட இருக்கிற குறையை இட்டு நிரப்புறதுக்கு ஒரு பொருள் தான் உலகத்துல இருக்கிறது, அது சிவபரம்பொருள். ஏன்னா அது நிறைவு. நம்ம குறைவுடையவர்கள் அவர்கிட்ட போனோம்னா இந்த குறையை இட்டு நிரப்பக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? அவருக்கு தான் இருக்கு. நாம ஒருத்தட்ட கடன் கேட்க போறோம், கொஞ்சம் பொருள் வேணும், ஒரு 10 ரூபா ஒரு 10,000 ரூபா பணம் வேணும்னு கேட்க போறோம். அவர் இன்னொருத்தட்ட போய் ஒரு 20,000 ரூபா கடன் கேட்டு இருந்தாருங்க, அவர் நம்ம கொடுக்க முடியுமா? அவர் குறைவில்லாதவராக, நிரம்ப வளம் படைத்தவராக, நமக்கு உதவி செய்யக்கூடியவராக அவர் இருக்கணும். இருந்தாதான் நம்ம அவர்கிட்ட போய் நம்ம கேட்டு வாங்க முடியும். ஆனால் எல்லாவித மேன்மைகளும் உயர்வுகளும் தன்னகத்தை கொண்டு பரிபூரணனாக, முழு நிறைவினாக, சர்வ ஆற்றல் பொருந்தியவனாக, கருணை பொருந்தியவனாக இருக்கின்றவன் சிவபெருமான். குறைவிலா மங்கள குணத்தன் ஆதலாலும் இவன் இப்போ இறைவன் எந்த விதமான மாயா பாசபா ஆசாபாசங்கள் பாசம் அவன்கிட்ட முல்லடி நிற்கவே முடியாது. யாவையும் சூனியம் சத்ததிராகலின் அப்படின்னு சிவஞான போதம் சொல்லுகிறது. அந்த இறைவன் முன்பு இருட்டு நிக்கவே நிக்காது. அப்படி அவனை எந்த விதமான மலங்களும் பற்ற முடியாது. அவன் தூய வடிவினன், பாசம் இல்லாதவன், முழுமையானவன். அந்த முழுமையான பரம்பொருள் தான் நம்ம குறைவுடையவர்களுக்கு என்ன வேணுமோ அதை தரக்கூடிய ஆற்றல் பொருந்தியது. ஆகவே சைவம் நிற்பனவும் சரிப்பனவும் சைவமேயாம். அந்த சைவத்தினுடைய தலைவனாக சைவ சிவத்தோடு தொடர்புடையது சைவம். அந்த சிவபெருமான் மங்களமான குணங்களுடையவன், மங்களகரமாக இருக்கக்கூடியவனை நாம் ஆராதனை செய்தால் மங்களகரமான எல்லா பேர்களும் நமக்கு வாய்க்கும். சர்வ மங்களங்களுக்கும் அவன்தான் உறைவிடமாக விளங்குகிறான். சர்வ பரிபூர்ணமான குணங்களுக்கும் அவன்தான் நிறைவு விடமாக விளங்குகிறான். ஆகவே இந்த உலகத்துல நமக்கு அதெல்லாம் தேவை இல்லையா? ஒவ்வொருவரும் மங்களகரமாக வாழ்க்கை, அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும், அதுல நிறைவும் பரிபூரணமும் சாந்தியும் சமாதானமும் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்றால் தேட வேண்டிய பொருள் எதுன்னா அது சிவன், சைவம். அதுதான் அந்த குணங்களை கொண்டிருக்கிறது. அவன் ஏராளமாக வைத்திருக்கிறான். அதை கொடுக்க கொடுக்க குறையாத நிறைவினன், பரிபூரணன், பூரணன். பூரணத்திலிருந்து எந்த பொருளை அள்ளி வழங்கினாலும் அது குறையாமல் இருக்கும். ஏனென்றால் அவன்தான் அகண்டாகாரமாக விரிந்திருக்கிறான். எந்த பொருளை நாமும் அவனுக்குள்ளதான் இருக்கிறோம். அவன்கிட்ட ஒரு பொருளை எடுத்து கொடுத்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற பொருளாக நம்மிடம்தான் வரப்போகுது. அதனால குறையவே குறைய மாட்டான். எந்த நேரத்திலையும் நம்மிடம் இருக்கின்ற பொருளை கொடுத்தோம்னா குறைஞ்சு போயிடும். அவன் எந்த விதமான ஆசாபாசங்களுக்கும் உட்படாதவனாக இருப்பதால் அவனுக்கு கவலை இல்லை, பயம் இல்லை. நம்ம எல்லா சிரமங்களையும் நமக்கு இருக்கு, கவலை இருக்கு, பயம் இருக்கு. ஆகவே பயமற்றவன் தான் நம்முடைய பயத்தை தீர்க்க முடியும், கவலை இல்லாதவன் தான் நம்முடைய கவலையை தீர்த்து வைக்க முடியும். அப்படிப்பட்ட மங்களமான சுரூபத்தை உடையவன், மங்கள சுரூபன், அப்படிப்பட்ட சிவபெருமானோடு தொடர்புடையது சைவம். இந்த சைவம் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் உள்ளடக்கியது. இதற்கு அப்பால ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டால் எந்த விஷயமும் கிடையாது. அதனால இப்ப நம்ம படிக்க வருகின்ற கோட்பாடுகள், என்னுடைய நடைமுறைகள், உண்மைகள் எல்லாம் இதை படித்து முடித்தீர்களானால், தெளிவாக இந்த கோட்பாடுகளை எல்லாம் நாம் படித்து தெளிவாக உணர்ந்தோமானால், உணர வேண்டும், உணர்வதற்காகத்தான் இந்த நம்ம வகுப்பை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த வகுப்பு முடிந்த உடனே கூட்டி ஏதாவது இந்த செய்திகள், அடிப்படை செய்திகளை நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய சமயம் இது வந்து இந்த சைவ சமயம் எப்ப தோன்றியது, நம்ம இந்த வரலாறு சொல்லல, சொல்றேன் ஒரு சுருக்கமா சொல்றேன். எப்ப தோன்றியது என்று யாராலும் கணித்து சொல்ல முடியாதது. இது வந்து ஏதோ நம்ம பிரியத்துல சொல்றோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சைவ சமயத்தை சேர்ந்த நம்ம இதனால இது எப்பவோ காலம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இது சரித்திர பூர்வமாக இன்றும் நிறுவப்பட்டிருக்கிறது. காலத்துக்கு அதீதமானது காலம், அதாவது வரலாற்று காலம் தொடங்கும் இந்த சால்கோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி வரலாற்று காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே கூட சைவ வழிபாடுகள் இருந்திருக்கின்றன. ஹரப்பா மொரஞ்சதாரம் நாகரிகம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த காலத்தில் கூட ஜான் மார்ஷல் என்பவர் இதை பற்றி ஆராய்ந்து இருக்கிறார். அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மண் அடுக்குகளை வைத்து ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். அப்படி மண் அடுக்குகளை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இது காலத்தால் மிக மிக அதிகப்படியான காலத்திற்கு உட்பட்டது. அவர் கணிக்கிறார் ஒரு 8,000 ஆண்டுகளுக்கு முன்பு அதனுடைய சிம்டம் இருக்குது. ஆனா அதுக்கு முடிய எவ்வளவு காலத்தில் முடியும் அது இருந்துச்சோ, மண்ணுக்குள் போயிருந்த அந்த இது சிவலிங்க வடிவங்கள், பசுபதி என்று சொல்லக்கூடிய நம்முடைய ரிஷப வாகனம், சுவாமி எல்லாம் இருக்கு. அதனுடைய வடிவங்கள் எல்லாம் இப்ப கண்டுபிடித்து எடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்ப காலத்துக்கு அதீதமான ஒரு சமயம் நம்முடைய சமயம். இந்த சமயம் இந்த மண்ணிலே தோன்றியது. அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழர்களுக்கே உரித்தான சமயம் சைவ சமயம். நம்முடைய இயற்கை எப்படி நம்ம உடம்புல ரத்தம் செவப்பா ஓடுதோ அது போல இந்த தமிழர்களுக்கு உரிய சமயம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், இது இயற்கையாகவே நமக்கு பொருந்தி வருகக்கூடிய ஒரு சைவ சமயம். இந்த சமயம் காலங்காலமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இடைப்பட்ட காலங்களிலே இதற்கு சில நலிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த நலிவுகளிலிருந்து மீண்டும் மீண்டும் அது இறைவனால் புதுப்பிக்கப்பட்டு இப்போ தற்காலத்தில் இந்த செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த செய்திகளை நாம் நேர்முக பயிற்சியின் மூலமாக நாம் ஏன் இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு முக்கியமான விஷயம் அது. ஏன் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கணுமா? இதை நேர்முக பயிற்சி தான் நமக்கு அவசியமா? இதை வீட்டிலிருந்து இந்த புத்தகங்களை படிக்க முடியாதா அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு வந்து தோணும் இல்லையா? நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. இப்ப சைவ சித்தாந்த பற்றிய எளிமையான புத்தகங்கள் எல்லாம் கூட நிறைய இருக்கின்றன. அப்ப அந்த புத்தகங்களை பார்த்து படிக்கலாம் இல்லையா? படித்து இதை தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் ஏன் இதை வந்து நேர்முகமா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய சைவ சித்தாந்தமானது பருப்பொருள்களை பற்றிய ஆராய்ச்சி இல்லை. பருப்பொருள்கள்னா இப்ப பருமையா தெரியக்கூடியது, கண்ணுக்கு தெரியக்கூடிய சூல பொருள்கள், பருமையான பொருள்கள். இந்த பாட்டில்னா இதை பற்றிய ஆராய்ச்சி இல்லை. நாம் நுண்பொருளை பற்றிய ஆராய்ச்சியை நாம் செய்கிறோம். நுண்பொருளை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபடும் பொழுது இதுவரையிலும் நம்ம என்ன விஷயங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோமோ அதற்கு அப்பால் உள்ள பொருள்களை, நுண்மையான பொருள்கள், கண்ணுக்கு தெரியாத பொருள்களை பற்றிய நாம் ஆராய்ச்சி செய்கிறோம். அப்படி ஆராய்கின்ற பொருள் புலன்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது, மனதுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பொருளை ஏகதேசம் உணர்ந்தவர்கள் அதை சொல்லும் பொழுதுதான் அந்த பாடமானது, அந்த கருத்துக்கள் நம்முடைய மனதிலே நேராக சென்று தைக்கிறது. குருல பலவிதமான குருக்கள், குருநாமார்கள் இருக்கிறார்கள். சாதாரணமா சொற்பொழிவாற்றுகிறார்கள், சொற்பொழிவு நிகழ்த்துகிறார்கள் இல்லையா, அவர்களெல்லாம் வித்யா குரு என்று சொல்கிறார்கள். இன்னொன்று அடுத்தது கிரியா குரு என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த சைவ சமயத்தில் தீட்சை வகைகள் இருக்கின்றன, நான்கு வகையான தீட்சை வகைகள் இருக்கின்றன. இந்த தீட்சை வகைகளை செய்து வைக்கின்றவர்கள் கிரியாகுரு என்று பெயர். பழங்காலத்தில் தீட்சை செய்த குருமார்கள் மிக உன்னதமான நிலையில் இருந்து கொண்டு அது அப்படியே தன்னுடைய நேத்திரத்தின் கண்கள், சற்று தீட்சை என்று சொல்வார்கள், கர தீட்சை என்று சொல்வார்கள், கையை வச்சோ அல்லது பாத தீட்சை, பாதத்தை அவங்க மேலே நான் வச்சோ, அல்லது மானச தீட்சை என்று சொல்லி மனசாலேயே அவர்களுக்கு தீட்சை கொடுத்தோ, அல்லது வாசக தீட்சை என்று வாயினால் உபதேசம் செய்து நல்ல மந்திர உபதேசம் செய்தோ அவர்கள் தீட்சையை வழங்கினார்கள். ஆகவே அவர்கள் கிரியாகுரு என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த குருமார்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, குருமார்களுக்கு ஒரு இலக்கணம் ஒன்று இருக்கிறது. அந்த இலக்கணத்தை உடையவர்களாக அந்த குரு ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையிலே தான் என்ன சொல்லிக் கொடுக்கிறோமோ அவர்களை, அவைகளை உணர்ந்தவர்களாக, அனுபவித்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு விஷயம் அதுல பூரணமான நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். கம்பர் இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லக்கூடாது. இதுதான் ராமர் நடந்து போறார் அப்படித்தான் சொல்லணும். அந்த கம்பராமாயணம் சொல்றவங்க கம்பர் இவ்வாறு ராமாயணத்தில் சொல்லுகிறார்னு சொன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அப்போ எனக்கு வந்து அதுல பிடிமானம் இருக்கணும் இல்லையா? அருளஞ்சி சிவாச்சாரியார் என்ன சொல்கிறார், மெய்கண்ட சுவாமிகள் என்ன சொல்கிறார்கள், மெய்கண்ட சிவம் என்ன சொல்கிறார், உமாபதி சிவம் என்ன சொல்கிறார் அப்படிங்கறதுல எனக்கு நம்பிக்கை இருந்து நான் உங்களுக்கு அதை சொல்லணும். ஒரு விளக்கு தீபம் ஒன்றுதான் இன்னொரு தீபத்தை ஏற்றி வைக்க முடியும். அப்போ இந்த ஆசிரியன் முற்றிலும் அனுபவம் உடையவனாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது ஒரு ஆசிரியன். அதோடு கூட நம்முடைய முன்னோர்களுடைய சாத்திர நூல்களுக்கு புறம் போகாதவனாக இருக்க வேண்டும். சாத்திரங்களையும் கற்றறிந்தவனாக இருக்க வேண்டும். நாம் பாட்டுக்கு நானா ஒரு தத்துவத்தை ஏற்படுத்தின ஒரு ஆசிரியர் இருக்கார், ரொம்ப அனுபவம் உடையவரா அவர் தன்னை சொல்லிக்கிறார். நிறைய காட்சி, மாணவ காட்சிகள் எல்லாம் வருது. நேற்று ராத்திரி படுத்திருந்தேன், எனக்கு சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்தார், அம்பிகையோடு வந்து காட்சி கொடுத்தாருன்னு சொல்றாரு. அது அந்த விஷயம் முடிஞ்ச பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாக்கணும் இல்லையா? நம்ம அப்போ அனுபவம் உடையவராக இருக்க வேண்டும். அவர் சொல்லுகின்ற தத்துவங்கள் சாஸ்திரத்துக்கு பொருந்தியவைகளாக இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். சாஸ்திரத்தை முழுமையாக கற்றறிந்தவராகவும் இருக்க வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி சொல்லுவாங்க, அவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு சொன்னா அது அப்படியே உபநிடதங்கள்ல சாத்திரங்கள்ல மகாபாரதம் போன்றவைகள்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஞானம் வாய்க்க பெற்றவராக இருந்தார். சாத்திரத்துக்கு புறம்பா போகக்கூடாது. அதோடு கூட இப்படி இருக்கின்றவர்கள் இருக்கிறாங்க, ஞானிகள் இருக்கிறார்கள், சாத்திர அறிவும் படைத்தவர்கள், நல்ல அனுபவம் படைத்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாரையும் எதையும் சொல்ல மாட்டாங்க, மௌனமா இருப்பாங்க. தான் மட்டும் தன்னுடைய பாட்டை பார்த்து கொண்டு அவர்கள் குகைக்குள்ளேயோ ஒரு மடத்துக்குள்ளேயோ வேற எங்கேயாவது ஒடுங்கி போய்விடுவார். தான் பெற்ற இன்பம் மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற கருணையும் மனதில் இருக்கணும். அப்ப குருநாதன் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அனுபவமுடையவனாக இருக்க வேண்டும், சாத்திரங்களில் நல்ல தோய்வுடையவர்களாக இருக்க வேண்டும், சாத்திரத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடாது. அதோடு கூட அவர்கள் இந்த செய்திகளை அனுபவங்களையும் சாத்திர நுட்பங்களையும் மற்றவர்களுக்கு எடுத்து வழங்கக்கூடிய ஒரு அன்புடையவர்களாகவும், சக மனிதர்களிடம் அன்புடையவர்களாகவும் அப்படி இருக்கிறவங்க தான் குருமார்கள், ஆசிரியர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள்.